வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். போன வாரம் நிறைய புது படங்கள் ரிலீஸ் ஆச்சு, அதை விட அதிகமாக நிறைய படங்களோட அப்டேட்ஸ் நமக்கு கிடச்சிது. முக்கியமாக பல வருஷத்துக்கு அப்புறம் வலிமைக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எபிசோடில் நம்ம வந்து இந்த போன வாரம் ரிலீஸ் ஆன சில ஃபஸ்ட் லுக்ஸ், அப்புறமா வந்து நான் பார்த்த சில படங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மாலிக் வாள் அப்படின்ற ரெண்டு முக்கியமான படங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் ஒரு படம் பார்த்தேன், மிட் நைட் இந்த ஸ்விட்ச் கிராஸ் அப்படின்னு ஒரு படம். ஸோ இந்த மூணு படங்களை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட் லுக் எல்லாம் முடிச்சிடலாம். ஸோ முதல்ல வந்து அதாவது எதை வந்து முதல்ல டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, என்ன ஆர்டரில் ரிலீஸ் ஆச்சோ அதே ஆர்டரில் பார்க்குறது தான் நல்லது, சரியான ஒரு முடிவுன்னு நான் நினச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீஸ்ட்டை விட்டு வைக்க வேண்டாம். என்ன தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகியிருந்தாலும் கண்டிப்பாக அதுவும் ஒரு முக்கியமான படம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு பீஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். பீஸ்ட்டு வந்து கண்டிப்பாக படம் பேர் நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பீஸ்ட் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். எனக்கு என்னமோ இந்த படம் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு தோணுதுன்னா, இந்த படத்துக்கு கதையும் இந்த டைரக்டர் தான் பண்ணுறாரான்னு தெரியல. அதே மாதிரி படம் வந்து ரொம்ப சீரியஸான படம் மாதிரி தெரியுது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட் லுக் வந்து ஃபஸ்ட் லுக் வச்சு பெருசாக சொல்கிற மாதிரி அதில் எதுவும் இல்லை, அது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டில்லு தான். அது மாதிரி படத்தில் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. படத்தோட டோனும் அதே மாதிரி இருக்குமா, ஃபுல் ஆன் ஃபுல் ஆக்ஷன் அப்படியே இருக்குமா, அந்த மாதிரி தெரியல. நல்லா இருக்குன்னு நம்புவோம். கண்டிப்பாக ஷூட்டிங் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக ப்ரோக்ரஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜார்ஜியாவில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்துட்டு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜா ஹெக்டே தான் அந்த படத்தோட ஹீரோயின். ஸோ ஒரு யூஸ்வல் விஜய் படம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ராடினரியாக இந்த படத்துலேருந்து நான் எதுவும் எதிர்பார்க்கல. அதாவது நம்ம பொதுவாக ஏஆர் முருகதாஸ் படத்தில் விஜய் நடித்தார்னா ஒரு லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அட்லியோட காம்பினேஷனில் நான் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஆனால் விஜயோட மாஸ் எலிமெண்ட்ஸ் வந்து அவரோட படத்தில் நிறையவே வச்சுருப்பார். இது வந்து ஒரு நார்மல் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் அவர் வந்து இந்த அட்லி ஏஆர் முருகதாஸ் காம்பினேஷன்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்திருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி பைரவா கொஞ்சம் அவுட் சைடாக வந்தார், ஆனால் அது சரியாக வரல படம். இந்த படம் வந்து கொஞ்சம் எனக்கு டைலமாவில் தான் இருக்குது அவுட்புட் எப்படி வரும்னு. ஆனால் கண்டிப்பாக படத்தில் கண்டிப்பாக நிறைய காமெடி மொமெண்ட்ஸ், ஜாலியான மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் செகண்ட் ஹாஃப் தான் கீ. உண்மையான கதை கரு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சரி, லாங் வேட்டுக்கு அதனால் ரொம்ப டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு டைட்டிலுக்கு வச்சுட்டு நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு கதையை சொல்லிகிட்ருக்கிறது வந்து அந்தளவுக்கு இது இல்லை. பட் இதுதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, கொஞ்சம் காமெடி இருக்கும், கொஞ்சம் ஆக்ஷன் இருக்கும், அட்லீஸ்ட் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். படம் ரொம்ப சொதப்பாமல் இருந்தால் ஃபேர் இனஃப். அதே மாதிரி அனிருத் மியூசிக், ஸோ அதனால் சொதப்புறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். எதாக இருந்தாலும் பேக்ரவுண்டு பாட்டுன்னு போட்டு தட்டி தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆனது பார்த்திங்கன்னா விக்ரம். விக்ரம் வந்து செம்மையாக இருந்துச்சு டைட்டில். ஃபஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு டீசர் மாதிரி விட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கூட தெரியல. அதில் கமல் இருப்பார், ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையாக போட்டிருப்பாங்க. ஒரு சின்ன எல்லோரும் சாப்பிட வர மாதிரி வச்சுட்டு ஆரம்பிக்கலாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் இந்த ஃபஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இந்தியன் கெட்டப் மாதிரி தெரியுது. ஒரு வயசானவங்க மாதிரி இருக்காங்க எல்லாருமே. மூணு ஸ்டார்ஸ் இந்த படத்தில், விஜய் சேதுபதி, கமல், அப்புறமா ஃபஹத் ஃபாசில். ஃபஹத் ஃபாசில் தனியாகவே ஒரு மான்ஸ்டருங்க அவர். பா, அவரோட மாலிக் பார்த்தேன், செம்மையாக நடிச்சிருக்காரு. அவர் ஒரு ஓடிடி சூப்பர் ஸ்டாராக மாறிட்டார். கண்டிப்பாக மனுஷன் வேறு லெவலில் இருக்கார். விஜய் சேதுபதி நம்ம சொல்லவே தேவையில்லை, அவரும் ஒரு மான்ஸ்டர். கமல் வந்து அவரும் ஒரு மான்ஸ்டர். இந்த மூணு மான்ஸ்டர்ஸ், நடிப்பு மான்ஸ்டர்ஸை வச்சுட்டு லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. சி, மாஸ்டரில் வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிட்டார். இன்ஃபேக்ட் விஜய் சேதுபதியோட ரோல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. விஜயை விட விஜய் சேதுபதியோட ரோல் தான் வந்து பயங்கர எஃபெக்டிவாக இருந்துச்சு. கண்டிப்பாக படத்துக்கு அது ஒரு பலம். எப்போவுமே வில்லனோட கேரக்டர் நல்ல பலமாக இருந்தால் தான் படம் நல்லாயிருக்கும். இந்த படத்தில் வந்து மாஸ்டரில் வந்து ரொம்பவே பலமாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எப்படா இவனை போய் இந்த ஹீரோ அடிக்கிற மாதிரி சீன்ஸ் வைக்க போகிறீங்க, அது நம்புகிற மாதிரி இருக்குமான்ற லெவலுக்கு போயிடுச்சு. ரெண்டு பேரை வச்சுட்டே பேலன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி மூணு பேரை வச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா படத்தில் வந்து ஒரு, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு கேரக்டர் கொஞ்சம் சப்ரஸ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு நிறையவே இருக்குது. அந்த கேரக்டர் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பாவம் ஃபஹத் ஃபாசிலாக தான் வந்து மாற்றுற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். நல்ல பேலன்ஸ் பண்ணி பிரமாதமாக எடுத்தாங்கன்னா படம் சூப்பராக வரும். ஆனால் இந்த படம் சொதப்புறதுக்கான வாய்ப்பே இல்லையே. இந்த மூணு பேர் மூஞ்சில் எந்த மூஞ்சி படத்தில் தேட்டரில் நம்ம பார்த்தாலும் நம்ம கை தட்டிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். எப்படி லோகேஷ் வந்து இந்த ஹெவி சப்ஜெக்டை வந்து ஹேண்டில் பண்ண போகிறாரு, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் வந்திருக்கா ரீசன்ட் டைம்ஸில்னு கூட என்னால் யோசிக்கவே முடியல. அதாவது பேட்டையில் கூட பார்த்தீங்கன்னா நவாசுதீன் சித்திக்கி ஒரு பெரிய ஆள் தான், விஜய் சதுபதி பெரிய ஆள், ரஜினி பெரிய ஆள். ஆனால் அதில் நவாசுதீனுக்கு வந்து பெரிய ரோல் என்னையை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு கொடுக்கல. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரஜினி அந்த படத்தில் ஆக்குபை பண்ணிட்டார், விஜய் சேதுபதி அங்கங்கே வந்துட்டு போவார். செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நவாசுதீன் சித்திக்கியே காட்டுவாங்க. அதுலேயுமே அவருக்கு ஆக்சுவலாக ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மி தான். அவர் ஒரு பிரமாதமான நடிகர் அப்படிங்கிறத தாண்டி அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் கம்மியாக தான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அஃப்கோர்ஸ் கஷ்டம், எல்லாருக்குமே ரோல் கொடுக்கணுன்னா மினி சீரீஸ் மாதிரி எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். சொல்ல முடியாது, இந்த விக்ரமே அந்த மாதிரி போனாலும் போகலாம், எப்போதைக்கு தேட்டர் ரிலீஸ் ஆகிற மாதிரி தெரியலன்னு சொல்லி அவங்க ஓடிடி பிளாட்ஃபார்முக்கே ரெண்டு எபிசோடு போட்டு எடுக்கிற மாதிரியான சூழ்நிலை கூட இருக்குது. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. கண்டிப்பாக ஆனால் அதுக்கும் அனிருத்தோட மியூசிக் இருக்குது, பிரமாதமான ஃபஸ்ட் லுக்கு, ரொம்ப டெரிஃபிக்காக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படத்துலேருந்து நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மெகா மூவி வலிமை. பல வருஷமாக அப்டேட்டே கொடுக்காமல் எல்லா ஃபேன்ஸு எல்லா மக்களையும் தவிக்க விட்ட ஒரு படம்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையும் ஒரு மேனியாக ஆகிடுச்சு வலிமை அப்டேட் கேட்குறது, ஒரு டைம் பாஸ் மாதிரி ஆகிடுச்சு. கடைசியில் பொதுவாக அஜித் படத்தில் வந்து படம் பேரே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஒரு சில அப்டேட்ஸாவது வரும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டைட்டிலை முதலே சொல்லிட்டாங்க, ஆனால் அதுக்கப்புறமா ஒரு அப்டேட்டும் வரல. மோஷன் போஸ்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு யுவன் பேக்ரவுண்ட் போட்டுட்டார், அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அஜித்தோட சில ஸ்டில்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நிறைய ஸ்டாக் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லை. யுவனோட பேக்ரவுண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு, ஆனால் அது ஆதி பகவான் படத்தில் ஜெயம் ரவி, நம்ம ஜெயம் ரவி நடித்த அந்த படத்தோட ரேப், ஆதி பகவான் ரேப்புன்னு அந்த படத்தில் ஒரு சவுண்ட் ட்ராக் இருக்கும், அதோட சாயல் நிறையவே இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கண்டிப்பாக எனக்கு வந்து பர்சனலாக ஃபஸ்ட்டு டைம் கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு தோன்றப்ப தான் ஆதி பகவான் ரேப் அந்த பாட்டும் செம்மையாக இருக்கும். பட் நெவர் த லெஸ் அஜித்து ஸ்டில்லு காட்டுற இடத்துலலாம் நல்லா இருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் சில இந்த ஸ்டாக் ஃபோட்டோஸ்லாம் காட்டு, இந்த ஹெல்மெட் வச்சு காட்டுறது, அதுக்கப்புறம் இந்த பேக்கை வச்சுட்டு அஜித் காட்டுறது, அது பார்த்திங்கன்னா எண்ணெய் அறிந்தாலேருந்து எடுத்தது அப்படின்ற மாதிரி சில பேர் சொன்னாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லை, ஆனால் 10 மில்லியன் ஹிட்டு அடித்ததுக்கு அப்புறமா ஒரு 2 போஸ்டர் விட்டுருந்தாங்க படத்துலேருந்தே, ஒரு ஸ்டில்லு மாதிரி இருந்துச்சு அஜித் பைக்கை வச்சுட்டு இருக்கும்போது, செம்ம மாசாக இருந்துச்சு. என்னையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் லுக்காக ஜஸ்ட் அதை மட்டும் விட்டுட்டு அமைதியாக இருந்திருக்கலாம். இந்த மோஷன் பிக்சர் எடுத்தாங்க, மோஷன் போஸ்டர் மாதிரி காமிக்கணும் அப்படின்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு ஸ்டில்லை மட்டும்தான் காட்டுவாங்க, அதை சுற்றி என்னென்னமோ காட்டுவாங்க. இவங்க இந்த இதில் எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரில, வெவ்வேறு ஸ்டில்லு காட்டுறேன்னு சொல்லி என்ன மூவ் பண்ணி சொதப்பி வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு விஷயம் என்னென்னா படத்துலேருந்து எதுவுமே லீக் பண்ணல, ஸ்டில்லோ அந்த மாதிரி எதுவுமே லீக் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. அது என்னையை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம், ஏன்னா நான் அதுக்குள்ளே பார்க்கணுன்ற விரும்பலை. இந்த அதுக்கப்புறம் 2வது நாள் ரிலீஸ் பண்ண 2 பிக்சர்ஸுமே செம்ம கிளாஸு, செம்ம மாசாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சில பேரோட கம்ப்ளைண்ட் வந்து என்ன இருந்துச்சுன்னா அஜித் வந்து ஃபுல்லாக மீச தடியெல்லாம் வலிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டாக சொன்னாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ரிலீவ்டாக இருந்தேன், ஏன்னா லாஸ்ட்டாக 2 படத்துலையுமே வந்து ஃபுல் தாடி மீசையோடு இருந்தார். அஃப்கோர்ஸ் நேர்கொண்ட பார்வையில் ஃப்ளாஷ்பேக்கில் மட்டும் ஃபுல் ஷேவனாக இருப்பார். ஸோ இதில் வந்து ஃபுல் ஷேவன் லுக்கு, ஆனால் இன்னொரு கெட்டப் போலீஸ் கெட்டப் ஒன்று இருக்குது, அதில் மீசையோடு இருப்பேன்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய பேர் வழக்கம் போல் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து பவர் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னா ஃப்ளாஷ் கூட கம்பேர் பண்ணாங்க, அதுலேயும் இதே மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு வரும், என்னென்ன மாதிரி ஸ்பீட் இஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னு நினைக்கிறேன் அதில். ஸோ கம்பேர் பண்ணி இது மாதிரி இதுலேருந்து காப்பி அடிக்கிறாங்க, இந்த ஹெல்மெட் பிக்சர் வந்து கூகுளில் எடுத்தாங்க, அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்கிறதுல எனக்கு ஃபன்னியான கமெண்ட் என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த அஜித் வந்து ஷூட்டிங் பிக்சர்ஸை கொஞ்சம் ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர்ஸை வந்து கம்பேர் பண்ணியிருந்தாங்க. இதில் பாரு அஜித் வந்து இப்படி இருக்காரு, இப்போ இந்த மோஷன் இதில் வந்து இந்த மாதிரி இருக்காரு, கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எங்கள் படம் ஃபுல்லாகவாக கிராஃபிக்ஸ் பண்ண முடியும், தெர் இஸ் சம்திங் கால்டு மேக்கப் அப்படிங்கிறது இந்த பசங்க புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க, சும்மா கலாய்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக கலாய்க்கிறாங்க. நிஜத்தில் கண்டிப்பாக எல்லாருமே மேக்கப் போடாமல் இருந்தால் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம ரஜினி பார்க்குறோம், அதே மாதிரி மித்த நடிகர்களையும் நம்ம பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் சில நடிகர்கள் யதார்த்தமான வாழ்க்கையிலையும் படத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறது வந்து இந்த இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். தனுஷ் சூர்யாலாம் பார்த்திங்கன்னா நிஜ லைஃப்லேயே வந்து அவங்க பாடியெல்லாம் ஃபிட்டாக வச்சுருக்கிறாங்க, ஃபேஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஐ மீன் பார்க்குறதுக்கு அஜித்துக்கு இப்போ 50 வயசு ஆகிடுச்சு, அஃப்கோர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த லெவலுக்கு தான் வச்சுக்கணும். படத்தில் வந்து அவர் மேக்கப் போட்டு நடித்தார்னா நல்லா தான் இருக்கார். வெளியில் பார்க்கும்போது அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம், அதுக்காக விஎஃப்எக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல தேவையில்லை. கண்டிப்பாக மேக்கப் போட்டுட்டு தான் படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. படம் பார்க்கும்போது நமக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் தருது? நான் விஸ்வாசம் டைம்லையுமே ரொம்ப பயந்தேன், ஆனால் படம் பார்க்கும்போது ஒரு சீனில் கூட எனக்கு வந்து அது ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டராகவே தோணலை. படம் அந்தளவுக்கு பிரமாதமாக வந்துருந்துச்சு. நேர்கொண்ட பார்வையும் அதே தான். ஷூட்டிங் பார்ட் ஸ்டில்லாம் பார்த்துட்டு என்னடா தலை எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்தேன். படம் பார்க்கும்போது ஒரு துளி அளவு கூட எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. செம்மையாக இருந்தார் படம் ஃபுல்லாக. இதுலேயும் அதே மாதிரி இருந்தால் சந்தோஷம், இல்லை மீசையை வலிச்சிட்டு வேணுன்னே சின்ன பையன் மாதிரி நடிக்கிறது கண்டிப்பாக அதை பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் எப்போவுமே அவரோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஹெச் வினோத் கண்டிப்பாக சொதப்ப மாட்டாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. 2021 ரிலீஸ்னு சொல்கிறாங்க, ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. டிசம்பருக்கு வந்தாலும் ஐ மீன் தீபாவளிக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆல்ரெடி அண்ணாத்த தீபாவளிக்கு வருதுன்னு சொல்லிட்டாங்க. பயங்கரம் இந்த நெக்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் இயர் ஆர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் வந்து பிரமாதமாக இருக்க போகுது தமிழ் சினிமாவுக்கு. அஃப்கோர்ஸ் தேட்டர்லாம் ரிலீஸ் ஆனால், இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆனால் தான். ஸோ இதுக்கு அப்புறமா வந்தது வந்து வாடிவாசலோட டைட்டில் லுக். நான் வந்து ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட் லுக்குன்னு நினச்சி ரொம்ப எக்ஸ்பெக்டடாக இருந்தேன். அப்புறம் தான் நல்ல கூர்ந்து கவனிச்சு அது டைட்டில் லுக். அதில் ஒரு மாடோட ஃபோட்டோ இருந்துச்சு. சி, வெற்றிமாறனோட படத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டைட்டில் லுக்கோ அப்டேட்ஸோ பாட்டோ எதுவுமே தேவையில்லை. அவரோட படம் வந்து ஹி ஹஸ் ஆல்ரெடி ப்ரூவன் அ மில்லியன் டைம்ஸ். அவரை மாதிரி ஒரு கன்சிஸ்டண்ட்டான டைரக்டர் தமிழ் சினிமாவில் இந்த டைமில் யாருமே இல்லைங்க. அவர் எடுத்த ஒவ்வொரு படமுமே பிரமாதமான படம் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. 100 எல்லாமே 80 மார்க்ஸுக்கு மேலே கொடுக்குற மாதிரியான படம். எனக்கு வந்து அவரோட படத்தில் ரொம்ப கம்மியாக பிடிச்சது வந்து சில பேர் திட்டுவீங்க, வடச்சென்னைன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுவே ஒரு பிரமாதமான படம் அப்படிங்கிறது. எனக்கு அதில் வந்து ஆண்ட்ரியாவோட கேரக்டர் ரொம்ப செட் ஆகலை. ஸோ அதனால் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கல. ஆனால் அதுலேயுமே படம் டாப் கிளாஸாக இருந்துச்சு. ஓவராலாக எல்லா படமுமே பிரமாதமான படம். அந்த மாதிரி ஒரு டைரக்டர் தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு கிடையாது. அவரை மனுஷன் நம்பலாம், அதனால் ஒன்றும் யோசிக்கவே தேவையில்லை. டைட்டிலில் கொடு, ஃபஸ்ட்டில் கொடு, என்ன வேணாலும் விட்டுக்க. அந்த அப்டேட்ஸை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. அது நல்லா இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி படம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல துளி அளவு கூட சந்தேகமே பட தேவையில்லை. இவ்வளோதாங்க ஃபஸ்ட் லுக்ஸ். ஐ திங்க் தமிழ் சினிமாவில் இந்தளவுக்கு ஃபஸ்ட் லுக் வாரம் வந்திருக்கா அப்படிங்கிறது தெரியல. இதுக்கப்புறம் படங்கள், மாலிக் வந்து அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆச்சு. ஓடிடி பிளாட்ஃபார்மில் நம்ம ஃபாத் ஃபாசில் எத்தனை படம் நடிப்பாருன்னு தெரியல. சத்தியமாக அவ்வளோ படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஜோஜியிலேருந்து இருளிலேருந்து ஏகப்பட்ட படம் வந்து விட்டுக்கிட்டே இருக்காரு. மாதத்துக்கு ஒரு படம் மனுஷன் அவ்வளோ படம் நடித்து வச்சுருக்காரு. அதனால் இப்போ எல்லாத்துக்கு கிட்டுக்கிட்டுன்னு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த லாக்டவுன் பீரியட்லேயும் மலையாளம் சினிமாவில் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் ஒரு ஒரு படமாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த படம் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் லென்த்தியான படம், ஒரு 2 hours 40 minutes நினைக்கிறேன். என்னுடைய பாயிண்ட் வந்து இந்த படத்தை வந்து என்னோடய ஃபீலிங் வந்து இந்த படம் பிரமாதமாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேன், ஆனால் கண்டிப்பாக என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு எங்கேஜிங்காக இருந்துச்சு. இது ரெண்டு பாயிண்ட்டும் கண்டிப்பாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஒரு கால் மணி நேரம் ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னே புரியல. இவர் யார் பேர், ஏதோ யாரோ அலின்னு சொல்கிறாங்க, அது யாருன்னு தெரில. ஏன்னா மாலிக்கே நம்ம பார்த்துட்டு ஃபாத் ஃபாசில் பேர் அலியா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் சிங்க் ஆகலை. மொதல் கால் மணி நேரம் என்ன நடக்குதுனே புரியல. ஃபுல் எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்ஸ், 10 to 15 minutes லாங் ஷாட்லாம் வைக்கிறாங்க. பிரமாதமாக இருந்துச்சு படம். வந்து நிறைய பேர் பார்த்துட்டு நாயகன் மாதிரி இருக்குது, காட்ஃபாதர் மாதிரி இருக்குது. இவனுங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, ஏன்டா உனக்கு தெரிகிற அளவுக்கு கூடவோ ஃபாத் ஃபாசிலுக்கோ அந்த டேரக்டருக்கோ தெரியாது. இந்த தமிழ் டாக்கிஸ் ரிவ்யூ நான் கண்டிப்பாக பார்க்கணுன்னு நினைக்கல, தெரியாமல் ஃபேஸ்புக் ஃபீடில் வந்துருச்சு. அவர் சொல்கிற மொதல் பாயிண்ட்டே படம் வந்து நாயகன் மாதிரி இருக்குது, அதனால் தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்காதுன்ற மாதிரி சொல்கிறாரு. நீ யார் அதை சொல்கிறதுக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத மட்டும்தான் நம்ம சொல்லணும். பொதுவாக இந்த ஆடியன்ஸுக்கு பிடிக்குங்கிறதெல்லாம் எந்த ரிவ்யூவருமே சொல்லக்கூடாது. படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் நிமிஷா சஜய் நடிச்சிருக்காங்க. அந்த அம்மா ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு லேடி மான்ஸ்டருங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த மலையாள படம் எல்லாமே அந்த அம்மா தான் நடிச்சிருக்கு. இந்த கிரேட் இந்தியன் கிச்சன் உட்பட பிரமாதமாக நடிக்கிறாங்க அந்த அம்மா. இந்த ஃபாத் ஃபாசில் இந்த படத்தில் இருக்கிற கேஸ்டிங் பிரமாதமான கேஸ்டிங், எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டாபிக், ஒரு கம்யூனல் ரைட்ஸ், ஒரு கிறிஸ்டியன் குரூப் ஒரு முஸ்லீம் குரூப்புக்கு நடுவில் நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள், யார் அந்த கலவரத்தை இது பண்ணுறா, இவர் வந்து ஹீரோ வந்து என்ன பாதையில் போகிறாரு, அவரோட இன்டென்ஷன்ஸ் என்ன, ஆப்போசிட் குரூப்பில் யார் இருக்கா. ஆக்சுவலாக இவரும் இன்னொரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க படத்தில். அப்புறம் அந்த ஃப்ரெண்டு வந்து எப்படி ஆப்போசிட் சைடுக்கு போகிறாரு, இவருக்கு எகேன்ஸ்டாக எப்படி ஒர்க் பண்ணுறாரு, இல்லை இந்த படத்தில் யார் தான் வில்லன், ஏன்னா இவர் கூடவே இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கார், முஸ்லீம் ஃப்ரெண்டும் இருக்கார், அவரும் சில வேலைகள்லாம் செய்கிறாரு, அவர் யாருக்காக செய்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு புதுப்பேட்டை டச் இருந்துச்சு, ஒரு நாயகன் டச் இருந்துச்சு. படம் செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து ஆடியன்ஸை வந்து இந்த மாதிரி நாயகன் மாதிரி இருக்குது அந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஒரு டேரக்டரும் ஒரு ஒரு கதை ஓவராலாக அதே மாதிரி தான் இருக்கும். முதல்ல ஒருத்தன் எப்படி இருக்கான், அவன் எப்படி பெரிய டான் ஆகிறான் அப்படிங்கிறது ஒரு சின்ன கதை லைன் தான். ஆனால் அதில் இருக்கிற ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா சூப்பராக நடிச்சிருக்காருங்க ஃபாத் ஃபாசில். அது ஒரு சில சீன்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. மனுஷன் உருண்டு பரண்டு அதெல்லாம் கூச்சமே பட மாட்டுறாருங்க. இங்கே எங்கெல்லாமோ ஏறுறாரு, தடப்பட தடப்பட கீழே விழுறாரு. சூப்பராக நடிச்சிருக்காரு. ஒரு சில ஒரு கன் வச்சு ஒரு சில ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இருக்குது, ஒரு மாதிரி கிளாஷ்லாம் காட்டுறாங்க. சூப்பராக எடுத்திருக்காங்க, படம் செம்மையாக எடுத்திருக்காங்க. நல்ல டேக்கிங். கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா, பொறுமை இருக்குன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். அதாவது கிளைமேக்ஸ் அதுவும் செம்ம எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இது நடக்க போகுது, இது நடக்க போகுது, இது நடக்க போகுதுன்னு. அப்படியே அந்தர் பெல்ட் அடித்து வேறு மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிறதுனாலையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அஃப்கோர்ஸ் படம் லென்த் கொஞ்சம் ஜாஸ்தி, கொஞ்சம் ஸ்லோனஸ் அங்கங்கே இருக்குது. ஜோஜு ஜார்ஜ் வேறு நடிச்சிருக்காரு, எல்லாம் டாப் கிளாஸுங்க. கிளாஸ் காஸ்டிங் வந்து டாப் கிளாஸ். கொஞ்சம் இந்த போட்டெல்லாம் வச்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு சீனில் வித்த காட்டுறாங்க. போட் அப்படியே ஒரு ரோட்டில் வர மாதிரி வீல் வச்சுட்டு வருது, அப்புறம் இன்னொரு டைம் வந்து சப்மரைன் மாதிரி மாறுது. நல்லா எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு பீரியாடிக் ஃபிலிம் மாதிரி, ஒரு 2000ஸில் இல்லை 1900ஸில் நடந்த மாதிரி காட்டுறாங்க. அந்தளவுக்கு பழசு இல்லை, 1960s 1980s அந்த மாதிரி காட்டுறாங்க. நல்லா எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். ப்ரைமில் இருக்குது, சப்டைட்டிலோடு இருக்குது. அதனால் எனக்கு நிறைய சீனில் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே புரியல, கொஞ்சம் நிறுத்தி சப்டைட்டிலோடு படித்து பார்த்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்தில், நீங்கள் ஃபாஸ்ட் ஃபாசில் ஃபேனாக இருந்துச்சுன்னா நீங்களாம் வந்து யோசிக்கவே தேவையில்லை, டப்புன்னு போட்டு பார்த்துடணும். மலையாள படம் ஃபேன்னாலும் டப்புன்னு போட்டு பார்த்துடணும். ஆக்ஷன் படம், கேங்ஸ்டர் படங்கிறதுனால ஒரே டிஷும் டிஷும்னு சண்டையும் கிடையாது, நல்ல ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்குது, நல்லா எடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்து நான் பார்த்த படம் வந்து இதுக்கு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டான படம், சோனி லைவில் ரிலீஸ் ஆன வாள். இது என்ன சொல்கிறது, என்ன பேசுகிறதுனே தெரில இந்த படத்தை பற்றி. அதாவது எனக்கு ரொம்ப மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ். ஃபஸ்ட் ஆஃப் படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது இந்த சூப்பர் டீலக்ஸ் படத்தில் சமந்தாவும் ஃபாத் ஃபாசிலும் வர எபிசோடு எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அதே மாதிரி கொஞ்சம் காமெடி கலந்த ஒரு சஸ்பென்ஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த ஒரு ஹீரோயின் இருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்க வந்து சரி, நான் எதுவும் ரிவீல் பண்ண விரும்பலை. பேசிக்காக அந்த பொண்ணும் இவரும் சேர்ந்து ஒரு ஒரு ஜேர்னியில் ஈடுபடுறாங்க. ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது இந்த பொண்ணுக்கும் இந்த இந்த ஹீரோக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸில் ஒரு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, ஒரு நெருடல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த ஹீரோயினோட ஹீரோயின் சொல்ல முடியாது, அந்த அவங்க பேர் இந்த படத்தில் யாத்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியே இந்த படத்தில் கொடுக்கலங்கிறதும் ஒரு பாயிண்ட் பர்பஸாக அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட பையன் ஒருத்தன் இருக்கான் யாத்ரா அப்படிங்கிறது. ஸோ இந்த பையனும் இந்த அம்மாவும் இந்த ஹீரோ இந்த பிரகாஷ் அப்படின்றவர் கூட ஒரு ட்ராவலில் போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பிரகாஷுக்கு பார்த்திங்கன்னா டெய்லி இருக்கிற ஸ்ட்ரெஸ், வீட்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ், ஆஃபீஸில் கொடுக்குற இம்சைகள், லவ்வர் அப்படின்ற பேரில் ஒரு பொண்ணு இருக்குது அவள் கொடுக்குற இம்சைகள், இதெல்லாம் முதல்ல காட்டுறாங்க. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கார் அப்படிங்கிறத காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு சின்ன ஜேர்னியில் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அந்த ஜேர்னி முடியும் போது இன்னொரு ஜேர்னி தொடங்குது, அதுதான் செகண்ட் ஆஃப். செகண்ட் ஆஃபில் விஷுவல்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருக்குது, சினிமாட்டோகிராஃபி எல்லாம் பிரமாதமாக இருக்குது, ஆனால் கதை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃபில் இருந்த லெவலுக்கு இன்ட்ரிகிங்க இல்லை, ஆனால் அதுதான் அந்த படத்தோட பர்பஸும் கூட, அதுதான் அந்த படத்தோட என்ன அதுதான் சொல்ல வராங்க. ஃபஸ்ட் ஆஃப் வந்து இப்படி இருக்கிறதும், செகண்ட் ஆஃப் வந்து இந்த மாதிரியும் இருக்கும், இந்த மாதிரி நம்ம போனால் இந்த மாதிரி இருக்குங்கிறத தான் காட்ட வராங்க. அது எனக்கு புரியுது. ஆனால் யதார்த்தத்தை அப்படியே காட்டுறது வந்து நம்ம எப்படிங்க பார்க்குறது? இப்போ ஒருத்தர் தியானம் பண்ணிகிட்ருக்காரு, 8 மணி நேரமாக தியானம் பண்ணிகிட்ருக்கிறத நம்ம கேமரா வச்சு பார்க்க முடியுமா? அந்த மாதிரி இருக்குது செகண்ட் ஆஃப். நல்லா இருக்குது ஆனால் உட்காந்து பார்க்க முடியல, கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. நிறைய ஃபிலாசபீஸ் இருக்குது இந்த படத்தை, எந்த ஒரு குறிப்பிட்ட ஜானர்லேயும் நம்ம திணிக்க முடியாது. நீங்கள் ஒரு நல்ல மூடில் இருக்கீங்க, உதாரணத்துக்கு மாறா மாதிரி ஒரு படம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன், அப்போ கூட நீங்கள் இதில் ஃபஸ்ட் ஹாஃபில் உங்களால் பார்க்க முடியாது. நல்ல ஒரு த்ரில்லர் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தா செகண்ட் ஹாஃப் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து ரெண்டுக்கும் தயாரான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க, என்ன கருத்து சொன்னாலும் கேட்குறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஒரு குறிப்பிட்ட ஜானருக்காக இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஒர்க் ஆச்சு, செகண்ட் ஹாஃப் ஒர்க் ஆகலை, ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. சரி, எல்லா இடத்தையும் காட்டுறீங்க, என்னடா சொல்ல வரீங்க, அதான் சொல்லிட்டீங்களே இந்த மாதிரி வாழணும்னு, அப்புறம் எதுக்கு திருப்பி இழுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிருச்சு. ஒரு சமயத்தில் கிளைமேக்ஸில் டச்சிங்கான ஒரு 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 கனெக்ஷன் இருக்குது, ஃபஸ்ட் ஹாஃபோட ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த ஜேர்னியில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நல்லாயிருக்கு. ஆனால் நிறைய க்வெஸ்டின் மார்க்ஸ் இருக்குது இந்த படத்தில். இந்த ரெண்டாவதாக வர பொலிவியன் ஒரு கேர்ள் வராங்க, அவங்களோட ரோல் என்னென்னு சரியாக சொல்லப்படலை. ஒரு ஃபைட் சீன் ஸ்லோமோவில் இருக்குது, எனக்கு சத்தியமாக தூக்கமே வந்துருச்சு. ஒரு சில குறைகள் இருக்குது, ஆனால் படம் வந்து கண்டிப்பாக மோசம்னு நான் சொல்ல மாட்டேன். அருவி அளவுக்கு இல்லை. சரி, அருவியில் வந்து நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க, இந்த படத்தில் பேசுகிறது கம்மி. ஆனால் அருவியில் சொல்லப்படுற விஷயங்கள் நம்ம மேலே நல்லா உரைச்ச மாதிரி இருந்துச்சு. இதில் அந்தளவுக்கு போய் சேருமா அப்படிங்கிற சந்தேகம், நிறைய பேருக்கு போய் சேருமா அப்படிங்கிற சந்தேகம். படத்தில் மியூசிக் பிரமாதமாக இருக்குது, பிரதீப் குமார் பண்ணியிருக்காரு, ஆஹா சூப்பராக போட்டிருக்காரு. அவர் இந்த மியூசிக் இந்த படத்தில் மியூசிக் பண்ணலைன்னா வேறு யாரும் பண்ணியிருந்தாங்கன்னா படம் இந்தளவுக்கு கூட பார்த்துருக்க முடியுமாங்கிறது சந்தேகம். விஷுவல் சூப்பர், எடிட்டிங் சூப்பர், படம் ஃபஸ்ட் ஆஃப் சூப்பர், செகண்ட் ஆஃப் ஓகே. லிட்ரலி நீங்கள் பிரிச்சிடலாம் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு இந்த படத்தை, அந்த மாதிரி இருந்துச்சு. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மட்டும் இந்த படத்தை பாருங்கள். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது, ரெண்டுமே என்னால் பார்க்க முடியும், நான் வந்து வாழ்க்கை பாடங்களை கற்றுக்க விரும்புகிறேன், நான் வந்து இந்த லைஃப் ஸ்ட்ரெஸ்ஸாக போய்கிட்டிருக்கு, நான் இதிலேருந்து வெளியில் வரணும், அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பாருங்கள். மேபி உங்களுக்கு இதிலிருந்து ஏதாவது ஒரு டேக்கிங் இருக்கலாம். பேசிக்காக அந்த படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, வருஷத்தில் 30 நாள் லீவை போட்டுட்டு போய் வெக்கேஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கருத்து. எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. என்னுடைய கருத்து என்னென்னா, நம்மளே தான் லாக் பண்ணிக்கிறோம். ஆஃபீஸோ ஃபேமிலியோ யாருமே நம்மளை லாக் பண்ண முடியாது. நம்ம இதிலேருந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம மனசால் ரிலீஸ் ஆகிட்டால் நம்மளால் முடியும். இதுக்காக இன்னொரு இடத்துக்கு போனால் தான் நம்ம ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதுலாம், அதெல்லாம் நமக்கு நாமே போட்டுக்கிற கயிறு, நமக்கு நாமே போட்டுக்கிற கட்டு மாதிரி. அதெல்லாம் எல்லாமே நம்ம மனசில் தான் இருக்குது. நம்ம வந்து ஒரே இடத்துல இருக்கோம், ஒரே வேலை செய்கிறோம் அப்படின்னா உங்களை யாரும் தடுக்கலை, கரெக்டாக உங்களை யாரும் தடுக்கலை. நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிடலாம், ஆனால் மேபி உங்களுக்கு காசு தேவையாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவை இருக்கிறதுனால தான் நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களே ஒரு 10 நிமிஷத்தில் புரிஞ்சுக்கிட்டு திருப்பியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் இந்த படம்லாம், கயல் படம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலேயும் இதே மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்திருப்பாங்க ஃபஸ்ட் ஹாஃபில். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த படமும், நல்லா இருந்துச்சு. ஒரு டைம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிலாசபீஸ்லலாம் இன்ட்ரெஸ்டட், ஸ்டன்னிங் விஷுவல்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்டட், ரோடு ட்ரிப்லலாம் இன்ட்ரெஸ்டட், ஜேர்னிஸ்லலாம் இன்ட்ரெஸ்டட், இப்படியே ஜேர்னி இப்படியே கண்ணு முன்னு தெரியாமல் ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே போகணும், அப்படி போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் காமிச்சிருப்பாங்க. அதிலலாம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இந்த படத்தை பாருங்கள். இல்லை எனக்கு இந்த ஃபிலாசபி படம்லாம் பிடிக்காது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த படத்தை அவாய்ட் பண்ணிடுங்க, இல்லாட்டா உங்களால் பார்க்க முடியாது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். மூணாவது பார்த்தீங்கன்னா, மிட் நைட் இந்த ஸ்விட்ச் கிராஸ் அப்படின்னு ஒரு படம். ப்ரூஸ் வில்லிஸ், மேகன் ஃபாக்ஸ், எம்லி ஹிஷ் நடிச்சிருக்காங்க. ப்ரூஸ் வில்லிஸ் இந்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமான கேமியோ தான் பண்ணியிருக்காரு. தயவு செஞ்சு இது ஒரு ஆக்ஷன் படம் மட்டும் கனவில் கூட நினச்சிடாதீங்க. போஸ்டரில் அவர் படத்தை போட்டு ஏமாற்றிட்டானுங்க. அட்லீஸ்ட்டு நான் ஒன்லைனர் பார்த்துட்டு தான் இந்த படத்துக்குள்ளே போனேன். ஆனால் ப்ரூஸ் வில்லிஸுக்கு ஏதாவது ஒரு ரோல் இருக்குன்னு நினச்சி அவருக்கு ரோலே கிடையாது. இது வந்து ஒரு சைக்கோன்னு சொல்ல முடியாது, ஒரு சீரியல் கில்லரோட கதை. ஒரு சீரியல் கில்லர் பொண்ணுங்களை கடத்தி கொள்கிற மாதிரி என்ன படம். ரொம்ப இன்ட்ரிகிங்காலாம் ஒன்றும் இல்லை. படத்தோட கிட்டத்தட்ட கடைசி 20 நிமிஷம் வரைக்கும் ஒன்றும் பெருசாக நடக்காது. கடைசி 20 நிமிஷம் நல்லா இருந்துச்சு. மேகன் ஃபாக்ஸும் ஒன்றும் பெருசாக நடிக்கிறதுக்கான ஸ்கோப்லாம் இல்லை. இந்த எம்லி ஹர்ஷ் அப்படிங்கிறவருக்கு தான் ரோல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த சீரியல் கில்லர் மாதிரி ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. பேசிக்காக நிறைய பொண்ணுங்களை கடத்தி வச்சுட்டு டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணுற மாதிரி. நான் ஒரு ஹைவேயில் நிறைய பொண்ணுங்களை கடத்தி ஒருத்தன் கொல்கிறான், ஒரு ட்ரக்கு லாரி டிரைவர் கொல்கிறான், அவன் யார் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி படம். நல்லா ஸ்லோவாக கொண்டு போயிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இந்த ஜோடியாக் மாதிரியான படம்லாம் பார்த்தீங்கன்னா படம் ஸ்லோவாக தான் போவோம், ஆனால் செம்மையாக காமிச்சிருப்பாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் நல்லா எடுத்திருப்பாங்க அந்த படம். இது வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பயங்கரமான ஸ்டண்ட்டு காட்சிகளும் இல்லை, பயங்கரமான இன்வெஸ்டிகேட்டிவ் ஸ்கில்ஸும் ஒன்றும் கிடையாது. படத்தில் முக்கால்வாசி நேரம் மெதுவாகவே போய்கிட்டு கடைசி 20 நிமிஷத்தில் பயங்கரமான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி போய் ட்ரக் டிரைவரை போய் பிடிச்சிருவாங்க. ஓகே, பார்க்குற மாதிரிலாம் இல்லை, அதனால் நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த வாரத்துக்கு நான் இன்னொரு படம் பார்க்கணுன்னு வச்சுருந்தது வந்து தூஃபான். அது வந்து ஒரு ஹிந்தி பாக்ஸிங் படம். ஆனால் படம் அது என்னன்னு தெரில, ரிவ்யூஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக வந்ததுனால எனக்கு அந்த படம் பார்க்குறதுக்கான மூடே போயிடுச்சு. ஸ்பாயில் பண்ணிட்டானுங்க, ரிவ்யூ பார்த்துருக்கவே கூடாது. நான் பாட்டு படத்தை போட்டு பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன். மேபி டைம் கிடச்சா அடுத்த வாரம் பார்க்குறேன். ஏன்னா முக்கியமாக நமக்கு அடுத்த வாரம் வந்து சார்பட்ட பரம்பரை படம் வருது. என்னோடய நான் ட்ரெய்லர் பார்க்கல. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப எதிர்பார்க்குறேன் இந்த படத்துலேருந்து. அதாவது படத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே பாக்ஸிங் வந்து பயங்கரமாக ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் நம்ம பார்க்காத அளவுக்கு இந்த படத்தில் பாக்ஸிங் காட்ட போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதுக்கு முன்னாடி கடைசியாக வந்த படம் வந்து பாக்ஸிங் ரிலேட்டட் வந்து இறுதி சுற்று. அதில் பாக்ஸரே போட்டதுனால அந்த படமும் நம்புகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படமும் வந்து ஆர்யாவாக இருக்கட்டும், கலையரசனாக இருக்கட்டும், இந்த படத்தில் இருக்கிற வில்லனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்க்குறதுக்கும் சரி எல்லாருமே உண்மையான பாக்ஸர்ஸ் மாதிரி இருக்கிறதுனால படம் வந்து நம்பகத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த படத்தில். பாரஞ்சித் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஃபிலிம் மேக்கர். ஃபஸ்ட்டு அவர் வந்து பயங்கரமான ஒரு எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு ஃபிலிம் மேக்கர்னு நான் சொல்லுவேன். நல்லா கையாண்டிருப்பார்னு நினைக்கிறேன் இந்த படத்தை. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் அந்த படத்தையும் பார்த்துட்டு தான் எபிசோடு போடணும்னு வச்சுருந்தேன். பட்டு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் இருக்கிறதுனால அடுத்த வாரத்துக்கு அதை நான் கவர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வரும் நாட்கள்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் படங்கள் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்குது. அதே மாதிரி மித்த லாங்குவேஜ் மலையாளத்துலேயும் சரி, தெலுங்குலேயும் சரி, ஹிந்திலேயும் சரி நிறைய படங்கள் வர்றதுக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில். இன்னொரு படம் நான் பார்க்கணுன்னு வந்து ஸ்பேஸ் ஜாம், இங்கிலீஷ் படம். ஆனால் அது வந்து அதுக்கும் ரிவ்யூ ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த லூனி டோன்ஸ்லாம் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் ரிவ்யூ ரொம்ப மோசமாக இருக்குது. ஓரளவுக்கு சுமாராக இருந்தால் கூட பார்க்கலாம், ஆனால் அது ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால அதில் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் வேஸ்ட்டு பண்ணுமா அப்படின்ற லெவலுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்க்கலாம், ஒரு வேளை பார்த்தேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக அடுத்த வாரத்துக்கு வந்து சார்பட்ட பரம்பரை 100% பார்க்குறேன். பார்த்துட்டு மெயினாக அந்த படத்துக்கே ஒரு கண்டிப்பாக ஒரு எபிசோடு பண்ணலான்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக சந்திப்போம். ஒரு 5 நாளில் சீக்கிரமாக மீண்டும் சந்திப்போம். டில் தென் டேக் கேர். வேக்சின் போடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அதை பற்றின நிறைய மாற்று கருத்தும் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. யூகேயில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாளில் 50,000 கேஸ் அப்படிங்கிறாங்க, தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்டா இப்போ தான் விம்பிள்டன்லாம் வந்து ஃபுல்லாக 100% அட்டண்டன்ஸ் வச்சு நடத்துனீங்க, அந்த மாதிரி ஃபுட்பால் நடத்துனானுங்க, என்ன பண்ணுறானுங்கனே தெரில. எல்லா கண்ட்ரியும் இதே தான் பண்ணுறானுங்க. நல்ல லாக்டவுன்லாம் போட்டு ஓரளவுக்கு கம்மி பண்ணுறானுங்க. ஓரளவுக்கு கம்மி பண்ணணும், உடனே ரிலீஸ் பண்ணுறானுங்க. திருப்பி அதை ரிலீஸ் பண்ணாலும் பரவாயில்லைங்க. இந்த மாதிரி க்ரௌடு ஸ்டேடியத்துலலாம் க்ரௌடு சத்தியமாக சேர்க்கவே கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் 3rd wave-ங்கிறானுங்க, 4th wave-ங்கிறானுங்க. எத்தனை தடவை பட்டாலும் திருந்த மாட்டுறானுங்க. இல்லை எக்கனாமி அந்தளவுக்கு மோசமாக இருக்கா? மோசமாக இருக்குன்னா இப்போ பதுக்கி வச்சுருக்கிற காசெல்லாம் வெளியில் எடுத்து போடுங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. யாரையுமே ஸ்பேர் பண்ண மாட்டேங்குதுங்க இந்த நோய் வந்து. பார்த்திங்கன்னா நீ காசு வச்சிரு, மந்திரியார், ராஜாவார், யாராக இருந்தாலும் வந்துச்சுன்னா அட்டாக்னா அட்டாக்கு தான். எவ்வளோ காசு வச்சுருந்தோம், எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தும் காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் வேக்சின் போடுங்க. அதனால் ஓரளவுக்கு நமக்கு நன்மை இருக்குது அப்படின்னாலும் நல்லது தானே. ஸோ அதனால் போடுறது போட்டுக்கோங்க வேக்சினை. அப்புறம் அடுத்த வாரம் இதில் என்னென்ன, அடுத்த வாரம் ஒலிம்பிக் ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றின ஒரு இவ்வளோ ஒரு மியூட்டட் ஒரு ஒரு ஒலிம்பிக் ஸ்டார்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா கோவிட் சுச்சுவேஷனுக்கு நடுவில் அது நடக்கிறதுனால. நான் வந்து ஒலிம்பிக்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுறவன் கிடையாது. ஆனால் பேட்மிண்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் ஒலிம்பிக்ஸில் பேட்மிண்டன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். மித்தபடி வேறு எந்த ஸ்போர்ட்டு ஃபாலோ பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. எத்தனை ஸ்போர்ட் இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஒன்றுமே தெரியல. 23rd ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். லாட் ஆஃப் திங்ஸ் டு லுக் ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் வீக். ஸோ கூடிய சீக்கிரத்தில் உங்களை எல்லாத்தையும் மீண்டும் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பை.